மாறாத தெய்வம்,
மாறாத தெய்வம்
நீ மட்டும்.
பொது காலம் 25ஆம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, செப்டம்பர் 18 இந்ஞாயிறன்று மாற்றுத்திறனாளிகளின் பாராலிம்பிக் விளையாட்டுகள் நிறைவடைகின்றன. உடல் நலமும் திறமைகளும் முழுமையாய் பெற்றுள்ளதாய் எண்ணியிருக்கும் இந்தியர்களால் சாதிக்க முடியாததை மாற்றுத்திறனாளிகள் சாதித்துள்ளனர். அவர்களுக்கு நம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு, அவர்கள் தங்கள் வாழ்வில் இன்னும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி இன்றைய நம் ஞாயிறு சிந்தனைகளை துவக்குகின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, செப்டம்பர் 14 திருச்சிலுவை திருநாளையும் செப்டம்பர் 15 துயருறும் அன்னை மரியாவின் திருநாளையும் கொண்டாடினோம். அதே செப்டம்பர் 15ஆம் தேதி அனைத்துலக மக்களாட்சி நாளும் சிறப்பிக்கப்பட்டது. செப்டம்பர் 20 வருகிற செவ்வாயன்று அமைதிக்கென ஜபிக்கும் உலக நாள் அசிசி நகரில் சிறப்பிக்கப்படுகின்றது. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் 1986ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த உலக ஜபநாளின் 30ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வண்ணம் அசிசி நகரில் பல்சமய தலைவர்களும் உலக அமைதி நொபேல் பரிசு பெற்ற சிலரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் இணைந்து உலக அமைதிக்காக ஜபிக்கவிருக்கின்றனர். அடுத்தடுத்து வரும் இந்நாட்கள் சிலுவை, துயருறும் அன்னை மரியா, மக்களாட்சி, அமைதி ஆகிய கருத்துக்களை தொடர்புபடுத்தி பார்க்க ஒரு வாய்ப்பை அளிக்கின்றது. சிலுவையில் அறையுண்டு உரு குலைந்திருந்த இயேசுவை மடியில் சுமந்து அமர்ந்திருந்த அன்னை மரியாவைப் போல உரு குலைந்து கிடக்கும் மக்களாட்சி, அமைதி என்ற மகனையும் மகளையும் மடியேந்தி அழுது கொண்டிருக்கும் பல தாய் நாடுகளை எண்ணி வேதனைப்பட வேண்டிய நாட்களாக அமைதி நாளும் அனைத்துலக மக்களாட்சி நாளும் மாறிவிட்டன.
அன்பு இதயங்களே, மக்களாட்சி என்ற சொல்லுக்கு மக்களுக்காக மக்களால் மக்களை கொண்டு அமைக்கப்படுவதே மக்களாட்சி என்று முன்னாள் அமெரிக்க அரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அளித்துள்ள இலக்கணம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த இலக்கணத்தை எண்ணி பார்க்கும் இவ்வேளையில் லிங்கன் அவர்கள் சொன்ன வேறொரு கூற்றையும் மக்களாட்சியோடு இணைத்து பார்க்க தோன்றுகின்றது. நம் கவனத்தை ஈர்க்கும் அவரது கூற்று இதோ:
எல்லா மனிதரையும் ஒரு சில நேரங்களில் நீ ஏமாற்றலாம், எல்லா நேரங்களிலும் ஒரு சில மனிதரை ஏமாற்றலாம், ஆனால் எல்லா மனிதரையும் எல்லா நேரங்களிலும் உன்னால் ஏமாற்ற முடியாது.
ஏமாற்றுவது பற்றி லிங்கன் அவர்கள் இவ்வாறு சொன்னதற்கு காரணம் இருந்தது. அமெரிக்காவில் வங்கிகள் தனியார் வசம் இருந்தன. 1861ஆம் ஆண்டு நிகழ்ந்த உள்நாட்டுப் போரின் போது அரசுத் தலைவரான லிங்கன் அவர்கள் வங்கி உரிமையாளர்களிடம் போர் செலவுக்கு பணம் கேட்டார். வங்கி உரிமையாளர்களோ 24 முதல் 36 விழுக்காட்டு வட்டிக்கு பணம் தருவதாக சொன்னார்கள். இதனை ஒரு பகல் கொள்ளை என்று உணர்ந்த லிங்கன் அவர்கள் பாராளுமன்றத்தின் அனுமதியோடு அரசே பண நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடும் வண்ணம் சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தார். இப்படி அச்சிடப்பட்ட 40 கோடி டாலர் பணத்தை கொண்டு அவர் உள்நாட்டுப் போரின் செலவுகளை சமாளித்தார். உள்நாட்டுப் போர் முடிந்ததும் லிங்கன் அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் கொண்டு வந்த சட்டமும் மாற்றப்பட்டது.
100 ஆண்டுகளுக்கு பின் ஜான் கென்னடி அவர்கள் அரசு தலைவராக இருந்தபோது 1963ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி வங்கிகளுக்கு சாதகமில்லாத ஓர் அரசாணையை அவர் பிறப்பித்தார். அதே ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். லிங்கன், கென்னடி ஆகிய இருவரின் கொலைகளுக்கும் தெளிவான காரணங்கள் இதுவரை தெரியவில்லை. இவர்களது கொலைகளுக்கும் பணம் படைத்த வங்கி உரிமையாளர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்பது வரலாற்றில் அவ்வப்போது அதிக சப்தமில்லாமல் பேசப்படும் கருத்துக்கள்.
அன்பு இதயங்களே, இவ்விரு எடுத்துக்காட்டுக்களும் ஒரு மாபெரும் பனிப்பாறையின் மேல் நுனிதான். அதாவது ஆங்கிலத்தில் இதனை டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று சொல்வோம். பணம் அல்லது செல்வம் என்ற அந்த பனிப்பாறையில் தெரிந்தும் தெரியாமலும் மோதி பல நாடுகள் கடன் என்ற கடலில் மூழ்கி வருவது இன்றைய அவலநிலை. உலகின் பல நாடுகளிலும் பெயரளவில் நடக்கும் மக்களாட்சியையும் அந்த ஆட்சியை ஆட்டிப்படைக்கும் பண சக்தியையும் குறித்து இந்த ஞாயிறன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய நற்செய்தியின் இறுதியில் இயேசு கூறும் திட்டவட்டமான சொற்கள் நம்மை விழித்தெழச் செய்கின்றன.
நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது.
அன்பு இதயங்களே, கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு சொன்ன அந்த கூற்று நடைமுறை வாழ்வுக்கு ஒத்துவராதது போல் தெரிகின்றது. கடவுளையும் செல்வத்தையும் எதிரும் புதிருமாக வைத்து இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள லூக்கா நற்செய்தி 16 பிரிவில் கூறப்பட்டுள்ள 13 இறை சொற்றொடர் முழுவதையும் சிந்திப்பது உதவியாக இருக்கும்.
எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது
என்று இயேசு கூறியுள்ளார். பணமின்றி செல்வமின்றி வாழ்க்கை நடத்துங்கள் என்றோ, செல்வத்தை துறந்துவிட்டு கடவுளுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்றோ இயேசு கூறவில்லை. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் சமமான இடத்தை கொடுப்பதில்தான் பிரச்சினை ஆரம்பமாகின்றது. ஆம் அன்புள்ளங்களே, ஒருவருடைய வாழ்வில் எப்போது அவர் சேர்த்த செல்வம் இறைவனுக்கு போட்டியாக எழுகின்றதோ அப்போது போராட்டம் துவங்குகின்றது. இறைவனா செல்வமா என்ற அந்த போட்டியில் கண்ணால் காண முடியாத இறைவனை விட கண்ணால் காணக்கூடிய செல்வத்தை நாம் எளிதில் பீடமேற்றி விடுகின்றோம்.
அன்பு இதயங்களே, இன்றைய உலகில் செல்வம் எந்தெந்த வழிகளில் பீடமேற்றப்பட்டு வணங்கப்படுகின்றது என்பதை எண்ணும்போது அதிர்ச்சியாக உள்ளது. செல்வர்கள் ஒரு சிலர் இவ்வுலகை எவ்விதம் ஆட்டி படைக்கின்றனர் என்பதை ஜான் பெர்கின்ஸ் என்பவர் ஒரு நூலில் எழுதியுள்ளார். 2004 ஆண்டு வெளியான இந்நூலின் தலைப்பு நம் கவனத்தை முதலில் ஈர்க்கின்றது. கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் ஹிட்மேன், அதாவது பொருளாதார அடியாள் ஒருவரின் பாவ அறிக்கை என்பது இந்நூலின் தலைப்பு.
இந்த நூலை அவர் எழுதிய பிறகு அவர் அளித்துள்ள பல பேட்டிகளில் அமெரிக்க செல்வர்களை பற்றி பெர்கின்ஸ் அவர்கள் சொல்வது இதுதான்.
அமெரிக்காவை எந்த கட்சி ஆண்டாலும் சரி, ஆட்சியில் இருப்போரை ஆட்டி படைப்பதெல்லாம் செல்வம் படைத்த ஒரு சிலரே. இச்செல்வர்கள் தங்கள் நாட்டில் வளர்த்துள்ள வர்த்தகம் போதாதென்று அடுத்த நாடுகளுக்குச் செல்ல முடிவெடுத்தால் அதற்கு அமெரிக்க அரசும் துணை போக வேண்டும்.
உலகிலேயே மிக சக்தி வாய்ந்ததெனக் கருதப்படும் அமெரிக்க அரசே செல்வர்களின் கைபொம்மைகள் என்றால் ஏனைய நாடுகளைப் பற்றி நாம் சொல்லவும் வேண்டுமா? அன்பு இதயங்களே, செல்வர்கள் அடுத்த நாட்டுக்குள் காலடி வைக்க எடுக்கும் முயற்சிகளை ஜான் பெர்கின்ஸ் அவர்கள் தன் பேட்டியொன்றில் படிப்படியாக விவரித்துள்ளார். பணத்தை காட்டி அடுத்த நாட்டு தலைவர்களை விலை பேசும் முயற்சிகள் முதலில் நடைபெறும். இந்த முயற்சி தோற்றுப்போனால் மக்களின் போராட்டம் என்ற பெயரில் அந்த நாட்டில் குழப்பங்களை உருவாக்கி அங்கு அமெரிக்க அரசின் இராணுவ தலையீடு இருக்கும்படி செய்வது அடுத்த கட்டம் என்று பெர்கின்ஸ் அவர்கள் கூறியுள்ளார். இவ்விதம் செல்வம் மிகுந்த நாடுகளில் வாழும் செல்வர்கள் தங்கள் பணபலத்தை கொண்டு லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா ஆகிய கண்டங்களில் பல நாடுகளில் புகுந்து அங்குள்ள அரசுகளை ஆட்டிப்படைப்பதை நாம் நன்கு அறிவோம்.
அன்பு நெஞ்சங்களே, வெளிநாட்டிலிருந்து வந்துதான் ஒரு நாட்டின் மக்களாட்சியையோ அல்லது அந்நாட்டின் இயற்கை வளங்களையோ அழிக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. நாட்டுக்குள் வாழும் செல்வர்களே இந்த அழிவை உருவாக்கி வருவதை ஒவ்வொரு நாட்டிலும் நாம் காணலாம். யார் ஆட்சியில் இருந்தாலும் செல்வர்கள் மட்டுமே ஆட்சி நடத்துகின்றனர் என்பதற்கு அனைத்து நாடுகளும் எடுத்துக்காட்டுகள். இவ்விதம் செல்வர்கள் சக்தி பெறுவதற்கு அவர்கள் உருவாக்கி பீடமேற்றி தொழுது வரும் செல்வமே முக்கிய காரணம். நாடுகளை ஆட்டிப்படைக்கும் செல்வர்களை நாளெல்லாம் ஆட்டிப்படைப்பது அவர்கள் குவித்து வைத்திருக்கும் செல்வம்.
என தர்மை அன்புள்ளங்களே, பேராசையில் வாழும் செல்வர்கள் அனைத்தையும் அனைவரையும் தாங்கள் வழிபடும் செல்வத்திற்கு பலியாக்குவது தொன்றுதொட்டு மனித வரலாற்றில் நிகழ்ந்து வரும் ஓர் அவலம்தான். இறைவாக்கினர் ஆமோஸ் காலத்தில் வாழ்ந்த செல்வர்களும் இறைவனை விட செல்வத்திற்கு மதிப்பு அளித்ததால் அவர்களுக்கு ஓய்வு நாளும் ஒரு பெரும் சுமையாக மாறியது. இதோ இறைவாக்கினர் ஆமோஸ் இந்த செல்வர்களை பார்த்து விடுக்கும் எச்சரிக்கையை கேட்போம்.
வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழைக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வரியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோவின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்.
உலகின் அனைத்து நாடுகளிலும் வாழும் ஒரு சில செல்வர்களின் சக்தியால், அவர்கள் வழிபடும் செல்வத்தின் சக்தியால் இன்று உலக அரசுகளும் அகில உலக அமைப்புகளும் சக்தி இழந்துள்ளன. இதற்கு மாறாக அன்புள்ளங்களே, ஒரு சில செல்வர்கள் வறியோருக்கு சக்தி வழங்கும் வண்ணம் தங்கள் செல்வத்தை பயன்படுத்தி வருகின்றனர். உலக மகா செல்வர்கள் பட்டியலில் பல ஆண்டுகள் முதலிடம் வகித்து வரும் பில்கேட்ஸ் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தன் செல்வத்தை கொண்டு பல கோடி வறியோரின் துயரங்களை துடைத்து வருகிறார் என்பதை நாம் அறிவோம். அவரைப் போலவே வாரன் பஃபெட் என்ற செல்வரும் பில்கேட்ஸ் அவர்களின் அறக்கட்டளையோடு இணைந்து தன் செல்வங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி வருகின்றார். இவர்கள் இருவரும் தங்கள் சொத்துக்களில் பெரும்பகுதி தர்ம செயல்களுக்கு செல்லும் என்றும் தங்கள் பிள்ளைகளுக்கு அல்ல என்றும் தெளிவாக கூறியுள்ளனர். அன்பு இதயங்களே, செல்வத்துக்கு நாம் பணிவிடை செய்கிறோமா அல்லது செல்வம் நமக்கு பணிவிடை செய்கின்றதா என்ற கேள்விக்கு இந்த இரு செல்வர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம் பயில முடியும்.
பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை 2008 வரை 28 பில்லியன் டாலர்களை சமூக பணியில் செலவழித்திருக்கின்றது. வாரன் பஃபெட் அவர்கள் 2006 உலக வரலாற்றில் அதுவரை எந்த தனி மனிதனும் செய்யாத ஒன்றை செய்தார். தன் சொத்திலிருந்து 37 பில்லியன் டாலர்களை பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்கு கொடுத்தார். அன்பு இதயங்களே, பில் கேட்ஸ் வாரன் பஃபெட் இருவரையும் புனிதராக்கும் முயற்சி அல்ல இது. ஆனால் உலகின் முதன்மையான செல்வந்தர்கள் தங்கள் செல்வங்களை பகிர்ந்து கொண்டது, அதுவும் ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டது நம்பிக்கை தரும் செய்திதானே.
இதுபோன்ற நம்பிக்கை தரும் செய்திகள் தொடர வேண்டுமென்றால் பீடமேற்றி வணங்கப்படும் செல்வம் பீடத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும். நாம் உருவாக்கிய செல்வங்கள் நம்மை ஆட்டிப்படைக்கும் கடவுளாக மாறியுள்ள அந்த மயக்கத்திலிருந்து இந்த உலகம் மீள வேண்டும். அன்புள்ளங்களே, இத்தகைய வேண்டுதல்களை இறைவனிடம் இன்று நம்பிக்கையோடு ஏந்திச் செல்வோம்.
பொருள் தேடி புகழ் தேடி அலைந்தேன், அவை பெறும் மட்டும் நிம்மதி இழந்தேன். உன்னை தேடி வந்து உன்னோடு இணைய எனக்கு இன்று அருள் வேண்டுமே. உன்னை தேடி வந்து உன்னோடு இணைய எனக்கு இன்று அருள் வேண்டுமே. நீ இல்லையே நான் இல்லையே, உன் அன்பு இல்லையே என்னுள் இல்லையே. என் இயேசுநாதனை பாட ஒரு கோடி நாவுகள் வேண்டும். அவர் காட்டும் வழியில் போக இங்கு பல கோடி பாதங்கள் வேண்டும். இயேசுதான் எனக்கெல்லாமே, இயேசுதான் இங்கு எல்லாமே.
இன்று இந்த ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.